ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெங்களூரில் உள்ள ஆண்டரசு உழவாரத் திருப்பணி குழுவின் 11 ஆண்டு விழா நிகழ்ச்சிகள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எம்பிராட்டி சங்கிலியார் அம்மையாரும். வழங்குபவர் மதன் முரளி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது சங்கிலி நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் என்கிற தலைப்புல மதன் முரளி சொல்ல இருக்கிற செய்திகளை எல்லாம் கேட்டு நிறைவாக சில செய்திகளை அடியேன் சொல்லி நிறைவு செய்வேன் என்று சொல்லி, இப்பொழுது மதன் முரளி அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் என்பது பற்றி பேச அழைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
உள்ளவனும் குடத்தில் ஊக்கவனும் தருநீர் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பாச கள்ளவனை புகோத கவனம் இடுகளை துண்டு கருணையினும் வெள்ள மதம் பொழி சித்தி வழத்தில் இணைந்து உறவினைகள் தீர்ப்பான். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மின்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஊழியர் ஹோன் வெப்பொழித்த ஊழியர் ஹோன் கடல் பூற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி பூற்றி வாழி திருநாவலூர் வந்தவுடன் பதம் பூற்றி ஊழிமணி திருவாத ஒரு திருத்தாள் பூற்றி. எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாக உங்களுடைய பொன்னார் திருவுடைய கடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய ஞான வரலாறு என்கின்ற இந்த பகுதியிலே மீண்டும் அடியேன் உங்களை சந்திப்பதற்கு இறைவன் திருவருள் கூட்டியிருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றை சிந்திப்பதற்கு உரிய ஒரு தன்மை என்ன என்பதாக சொன்னால், பெரிய புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலிலேயும் இருப்பார், நடுவிலேயும் இருப்பார், இறுதியிலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சிந்திக்கின்ற அடியேனும் காலையிலேயும் மதியமும் சாந்திரமும் என்ற மூன்று வேளைகளிலேயும் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பெரும்பேட்டினை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை படித்ததற்காகவே அந்த பயனை கொடுக்கின்ற ஒரு பேரு பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த ஞான வரலாற்றிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய தந்தையார் அவருடைய திருவடிகளுக்கும் மிக எளிமையாக இங்கே வந்து திருவாவூடரை ஆதீன புலவர் சித்தாந்த நன்மணியாக விளங்கக்கூடிய குஞ்சிதபாதம் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளுக்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குஞ்சிதபாதம் ஐயா அவர்களை இப்பொழுதுதான் முதல் முறையாக சந்திக்கின்றேன். ஐயாவை பற்றிய பல செய்திகளை பல அடியார்கள், நம்முடைய பெங்களூர் அடியார்களே அவரை பற்றிய செய்திகளை அடிக்கடி வந்து தொடர்பு கொண்டு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். சித்தாந்தத்தை பற்றிய மிக அற்புதமான அந்த ஒரு பேற்றினை எல்லோருக்கும் வழங்குகின்ற அந்த தன்மையையும், அது மட்டுமல்லாமல் என்னுடைய தந்தையார் அவர்களும் அடிக்கடி ஐயா அவர்களை பற்றி மலேசியா போகின்ற பொழுதெல்லாம் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டதன் பேரிலே இந்த முறை யாரை அழைப்பது என்பதாக எண்ணிய உடனேயே உடனே உள்ளுக்குள்ளே இருந்து தோன்றிய ஒரு படம் உருவம் நம்முடைய குஞ்சிதவாதம் ஐயா அவர்கள் பார்க்காமலேயே தோன்றிய உருவமாக அது அமைந்தது. அவரை அழைத்த பொழுது நாங்கள் பெங்களூருக்கு வந்து சத்தோடு சிவஞான அந்த சைவ சித்தாந்தத்தை வழங்குவார் என்பதாக நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் அவர் சத்தோடு மட்டுமல்லாமல் சித்து ஆனந்தத்தோடு இங்கு வந்து எங்களுக்கு கலந்து கொண்டிருந்து நாங்கள் பெற்ற பெரும் பேறு. சித்து என்பது அவருடைய மனைவியார், ஆனந்தம் என்பது அவருடைய குழந்தைகள். மனைவி குழந்தையோடு வந்திருப்பதை தான் அவருடைய பாஷையிலேயே சித்து ஆனந்தத்தோடு வந்திருக்கின்றார் என்பதாக நாங்கள் அதை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி சத்து சித்து ஆனந்தமாக வந்திருக்கக்கூடிய ஐயா திருவாவூடுதுறை ஆதீன புலவர் அவர்கள், குஞ்சிதவாதம் ஐயா அவர்கள் சங்கிலியாரும் பறவைநாச்சியாரும் என்கின்ற அந்த பொருள் பற்றி மிக அற்புதமாக பறவையாரை பற்றிய செய்திகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த செய்திகளையும் எண்ணுகின்ற அந்த தனிப்பெரும் பேறு கிடைத்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவையாரையும் பற்றி எண்ணுகின்ற பொழுதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் திருவாரூருக்கும் உரிக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு தொடர்பு மிக மிக ஆழமான தொடர்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான வரலாறானது பறவையார் சங்கிலியார் என்பதாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரியபுராணத்திலே அமைத்திருந்தாலும் இரண்டும் இரண்டு திருவருளாக அங்கே செயல்பட்டது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாற்றில். நமக்கு செயல்பாடு வேண்டும் என்பதாக சொன்னால் அருள்தான் நம்மை செயல்படுத்துவது. அருள் இல்லை என்பதாக சொன்னால் பேட்டரி இல்லாத ரேடியோ எப்படியோ, அதுபோலத்தான் நாமும் அருள் இல்லாத நிலையிலே நாம் நிற்கின்ற நிலை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே மண்ணுலகத்திலே வந்து அவர் புரிகின்ற செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக நின்று, அவருடைய செயல்களுக்கு ஆதாரமாக நிற்கின்ற அந்த திருவருள் இரண்டு நிலைகளிலே அமைந்து விளங்குகின்றது. ஒன்று திருவாரூரிலே அமைத்து கொண்ட திருவருள், இன்னொன்று திருவொற்றியூரிலே அமைத்த திருவருள். திருவாரூரினுடைய திருவருள் பறவை நாச்சியார் அது ஒரு வகையிலே செயல்படுத்தி என்ன என்னெல்லாம் விளைவித்தது என்பதை மிக அற்புதமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் படம் பிடித்து காட்டுகின்றார். சங்கிலி நாச்சியாரோடு இணைந்த பொழுது இந்த திருவருளானது எவ்வாறு செயல்பட்டது என்பதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்திலேயும் பெரியபுராணத்தினுடைய அடிப்படையிலேயும் அழகாக அங்கே இருவரும் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய வரலாறு திருவருள் வகை அறிதல் என்பதனுடைய வரலாறு. மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது மிக அற்புதமாக இதுதான் இது இந்த வரலாற்றினுடைய ஒரு ஆழம் எங்கே போய் அதனுடைய நுணுக்கம் அமைகின்றது என்பதாக சொன்னால் இந்த திருவருள் வகை அறிதல் என்பதுதான் அதனுடைய தன்மை. எந்த ஞானியர்களுடைய வரலாறும் எந்த அடியார்களுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே திருவருள் என்ன செயல்பாடு செய்து அதை நடத்தியது என்ற திருவருள் வகை அறிந்துதான் அதை படிக்க வேண்டும் என்ற வகையை முறைப்படுத்தி கொடுத்தது திருவாசகம். திருவருள் வகை அறிதல் என்பதாக சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, இது செய்க என்று அருளுதல் தான் திருவருள் வகை. அது அவரே அந்த பதிகத்திலே திருவருள் வகை அறியேன்னு சொல்லி இது செய்க என்று அருளாய், என்னென்னலாம் அவர் சொல்லுகின்றாரோ அத்துணையும் செய்தவர்கள் அடியார். ஒரு தலத்திலே இருந்து இன்னொரு தலத்திற்கு செல்ல வேண்டும்னு சொன்னா அவர் தான் சொல்லணும் அடுத்த தலம் எது, அடுத்த நிலை என்ன, அடுத்த செயல் எது, எங்கு எவ்வாறு நிகழ வேண்டும், எதை எவ்வாறு முடிக்க வேண்டும் என்ற முடிவினை எடுப்பது சுந்தரர் அல்ல, திருவருள் தான் அந்த முடிவினை எடுக்கின்றது என்ற அறிதல் தான் திருவருள் வகை அறிதல். இதை புரிஞ்சிருச்சுன்னா வரலாற்றிலே எந்தவித குழப்பமும் இருக்காது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை முன்னிறுத்தியோ, பறவை நாச்சியாரை முன்னிறுத்தியோ, சங்கிலியாரை முன்னிறுத்தியோ அல்ல அந்த நிலை. பற்றாய பெருமானுடைய திருவருள் தான் அங்கே செயல்படுகின்றது என்ற திருவருள் வகை அறிதல் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையார் சங்கிலி நாச்சியாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கோண தொடர்பு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையார் சங்கிலியார் என்ற நிலையிலே இந்த மூன்றும் முக்கோண வடிவிலே விளங்குகின்றது. இந்த முக்கோணம் எப்படி வரும்னு கேட்டா நடுவுல ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் திருவருள். பன்மயத்த மொழிப்பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே என்ற அந்த முக்கோண வடிவிலே விளங்குகின்ற வாழ்வு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அருள்ஞான வாழ்வு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றிய சிறப்பினை சொல்லுகின்ற பொழுது முதல் சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே உரிய தனிச்சிறப்பு, இறைவனுடைய வீரச் செயல்கள் என்று சொல்லக்கூடிய அட்ட வீரட்ட செயல்கள். இந்த அட்ட வீரட்ட செயல்கள்ல ரொம்ப தலையாய வீரட்ட செயல் எது என்பதாக ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க. இறைவன் எட்டு வீரட்ட செயல் செஞ்சிருக்கிறார், ஆனால் அதுல ஒரு வீரட்டம், ஒரு செயல், ஒரு வீரச் செயல், தலையாய வீரச் செயல், இது ஒன்றுதான் எட்டிலே முதலாவதாக விளங்குவது என்று காரைக்கால் அம்மையார் எட்டிலே முதலாவதாக ஒன்றை நிறுத்தினார். அதுதான் நஞ்சுண்ட வரலாறு. நஞ்சுண்ட செயல் இருக்கின்றது அல்லவா இந்த திருநீலகண்டம். இந்த திருநீலகண்டத்தை தான், இந்த செயல்தான் எட்டு வீரட்ட செயல்களிலே முதன்மையான வீரட்ட செயலாக, முதல் செயலாக அது விளங்குகின்றது என்று குறிப்பிடுவார். அப்படி அந்த நஞ்சுண்ட செய்தியை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே வருவார். பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமுதிற்காக கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுது அதிலே முதலிலே வெளிப்பட்டது நஞ்சு. இந்த ஆழம் என்று சொல்லக்கூடியது கடலிலே இருந்து தோன்றியது ஒரு ஆழம். கடைகின்ற பொழுது வாசுகி என்ற பாம்பு, இந்த பாம்பினை கடைகின்ற பொழுது மத்தாக வைத்து மேருமலையை வாசுகியாகிய பாம்பை நானாக அமைத்து கடைகின்ற பொழுது அந்த பாம்பு வாசுகி அது ஒரு விஷத்தை கக்கியது. பார்க்கடலிலே தோன்றிய ஆழம், வாசுகியின் இடத்திலே தோன்றிய ஆழம், ஆழம் ஆழம் ரெண்டும் சேர்ந்து ஆளாளமாக துரத்துகின்றது. எல்லாரையும் எல்லாம் ஓடுறான். அப்படி ஓடுகின்ற பொழுது இந்த ஆளாளத்தை இந்த விடத்தை ஏற்கின்ற ஒரு தகுதி யாருக்கு என்பதாக பார்த்த பொழுது அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளைத்தான் இறைவன் கூப்பிடுகின்றார். அவரை கூப்பிட்டு இந்த நஞ்சை எடுத்து வா என்பதாக சொல்லி அனுப்பிய பொழுது அவர் இரண்டு ஆழங்கள், ஒரு ஆழம் வாசுகி பாம்பு, இன்னொரு ஆழம் பார்க்கடல், ரெண்டுத்தையும் கலந்து ஆழம் ஆழம் என்ற இரண்டு ஆழத்தையும் நாவல் பழம் போல திரட்டி பெருமானிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். நாவல் பழம் போல திரட்டிய ஆளாளம் என்று சொல்லக்கூடிய ஆளாளம் வேறு ஒன்றும் அல்ல, அது ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் என்ற அந்த ஒன்று. ஆணவ மலத்திற்கு இரண்டு கூறுகள் உண்டு, ஒன்று நான், இன்னொன்று எனது. ஒரு ஆழம் வாசுகி பாம்பு நான், இன்னொன்று பார்க்கடல் எனது. யான் எனது என்ற ஆழம் ஆழம் இரண்டும் இணைந்து ஆளாளமாக வந்தது. இந்த ஆளாளமாக வந்திருக்கின்ற இந்த எதிர்கொள்ளுகின்ற இந்த ஆற்றல் யாருக்கு உண்டு என்பதாக சொன்னால், நஞ்சினை ஆழத்தை ஆணவத்தை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் தொண்டருக்கே உண்டு என்பதாக சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தொண்டர்கள் தூசி செல்லீர் என்று அமைத்து முன்னே நிறுத்தினார் பெருமான். முன்னே இருந்து ஆளாள விடத்தை வாங்கி பெருமானிடத்திலே கொடுத்தவுடன் பெருமான் அதை உண்டார். அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கம் உண்டு. பெருமான் வாயிலே போட்ட பொழுது உள்ளே போச்சு. உள்ளே கண்டத்துக்கு வந்த உடனேயே அம்மா பார்த்தாங்க பக்கத்துல இருந்து, உள்ள போச்சுதான் என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி கழுத்தை அப்படியே பிடிச்சாங்க. கழுத்தை பிடிச்ச உடனேயே இந்த ஆழம் இங்க கழுத்தோடு தங்கியது. இப்படி ஒரு டிராமா பண்ணார் வீரட்ட செயல். உண்மையிலேயே ஆளாள விஷம் என்று சொல்லக்கூடிய விஷம் என்னவோ தோன்றியது உண்மைதான். ஆனா எப்ப அது சுந்தரர் பெருமான் கையில் பட்டதோ அப்பொழுதே ஆளாளம் என்பதனுடைய வெயிற்று, அதனுடைய தாக்கம் எல்லாம் குறைஞ்சி போய் வெறும் ஒரு நாவல் பழம் போல செயலற்ற ஒன்றை கொண்டு வந்து பெருமானிடத்துல கொடுக்க, பெருமான் அதை வாங்கி அப்படியே உள்ள போடுற மாதிரி பாவலா பண்ணி உள்ள போட்டு இங்க நிறுத்துற மாதிரி ஒரு நிறுத்தினாரே தவிர, அந்த செயல், அந்த ஆளாளத்தினுடைய செயல் சுந்தரர் பெருமான் கைப்பட்டவுடனேயே அது நீங்கியது என்பதற்கு காரணம், கழுத்திலே போன பொழுது கண்டத்திலே கரை வந்தது, கையிலே ஏந்திய சுந்தரர் பெருமானுடைய கை கரைபடாத கையாக இருந்தது என்பதே அதற்கு சான்றாக விளங்கியது. இந்த உலகத்திலே கரைபடாத கை உடையவர் சுந்தரர் பெருமான் ஒருவர் தான் என்பதை நிலைநிறுத்தி காட்டியது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தனிப்பெரும் சிறப்பு. ஆகவே சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்களை படிக்க இரண்டு ஆழமும் விலகும். ஒன்று நான் என்பது விலகும், இன்னொன்று எனது என்பது விலகும் என்பதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதியங்கள். நூறு பதியங்களில் படிக்கின்ற பொழுது முதலிலே வைக்க வேண்டிய சிந்தனை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வாழ்வு பற்றி இரண்டு பேர் சொல்லுவதை சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்வு எவ்வாறு இருந்தது என்று இரண்டு பேர் சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எல்லாம் ரெண்டு ரெண்டா சிந்திக்கணும். ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்பதாக சொன்னால் அவள் இரண்டு உடையவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாம் ரெண்டு, எல்லாம் இரண்டு இரண்டாக அமைகின்ற பொழுது மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற இன்பத்தை காட்டிலும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகத்தை படித்தால் நமக்கு வருகின்ற பயனும் இரட்டடிப்பாக இருக்கும் என்பது நிச்சயமான உண்மை. மித்த பதிகத்தை படித்தா ஒரு பயன் கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு டபுள் பெருமான் அப்படி ரெண்டு ரெண்டா கொடுப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த வாழ்வு பற்றி சொல்லுகின்ற போது ரெண்டு பேர், ஒருவர் சிவபிரகாசர், இன்னொன்று சேக்கிழார் பெருமான். ரெண்டு பேர் சுந்தர பெருமானுடைய வாழ்வு பற்றி சொல்லுகின்றனர். சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுகின்ற போது சுந்தர பெருமான் என்பவர் யார் யார்? அவர் இல்லறத்தை சார்ந்தவரா அல்லது துறவிகளுக்கு உரியவரா? இல்லறத்திலே இருந்து துறவரமானவரா? நிறைய பேருக்கு இதுதான் கன்ஃபியூஷன். சுந்தரர் சுந்தரர் சொல்லிட்டு இருக்கிறோமே, இந்த சுந்தரர் எந்த வாழ்வினை இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தார்? அவர் வாழ்ந்தது இல்லறமா அல்லது இல்லறத்திலே வாழ்ந்த துறவரமா அல்லது துறவரமா? எந்த வாழ்க்கையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தார் என்பதாக சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு செய்தியை சிவபிரகாச சுவாமிகள் வைக்கின்றார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்ற பொழுது வாழ்ந்த வாழ்வு எவ்வாறு என்பதாக சொன்னால், அவரை பற்றி சொல்லுகின்ற போது பறவையாரையும் இழுத்து ஒரு சொற்றொடர் சொல்லுகின்றார். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதாக சொன்னால், துறந்த முனிவர்களெல்லாம் தொழுகின்ற பறவையாரினுடைய துணைவனே அப்படின்னு முடிப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த மண் உலகத்திலே வாழுகின்ற பொழுது உபமன்யு முனிவர் முற்றும் துறந்த முனிவர் தயாலே வணங்குகின்றார். பெருமிழலை குறும்பர் எனும் பரம யோகி வணங்குகிறார். இவங்கெல்லாம் வணங்குறாங்களேயா, முற்றும் துறந்த முனிவர்களெல்லாம் வணங்குறாங்களேயா, துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவார். இந்த ரெண்டு பேருக்கும் பொருந்தும், துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவார். பறவையாருக்கு இது வந்து சேருது, ஏன்னா சுந்தரரையும் சேர்த்ததுனால இவருக்கு வர கும்பிடலாம் அவருக்கும் சேரும். துறந்த முனிவர் தொழும் பறவை துணைவா என்கின்ற செய்தியிலேயே இன்னொரு நுணுக்கத்தையும் வைத்து, துறந்த முனிவர் தொழும் தொழும் தொழும்பர் அவை துணைவா அப்படின்னு அதை பிரிக்கும். துறந்த முனிவர் தொழும்பர் அவை துணைவா, தொழும் பறவை துணைவா அப்படிங்கிறது ஒரு சொல், துறந்த முனிவர் தொழும்பர் அவை தலைவா. துறந்த முனிவர்கள் என்று சொல்லக்கூடிய துறவரத்திலே நிற்பவர்களுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துணை. தொழும்பர் என்று சொல்லக்கூடிய இல்லறத்திலே வழி வழியாக அடிமை செய்து வருகின்ற இல்லறத்தார்களுக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவடி துணை. ஆக தொழும்பர் அவையாக இருந்தாலும் தொழும்பர் அவையாக இருந்தாலும் இந்த இரண்டிற்கும், துறவரத்திற்கும் இல்லறத்திற்கும் இவர் துணையாக நிற்கின்ற இவருடைய வாழ்வு இல்லறத்தையும் துறவரத்தையும் இரண்டையும் கடந்த வாழ்வாக அது அமைந்திருக்கின்றது. இந்த வாழ்வு நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் என்று அவருடைய வாழ்வை முடியும். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது நீத்தாரும் தொடர்வறிய நெறி இல்லறத்திலையும் வராது துறவரத்திலையும் வராது. ஓலைய தூக்கிக்கிட்டு ஓடுறாரு, ஓடுகின்ற பொழுது பின்னாடி ஓடுறார் ஓடுறார் சுந்தரர் பெருமான். பிடிச்சி அந்த ஆளை அப்படி ஒரு பிடிச்சு பிடிச்சு, ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார், நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றவர் தானா எட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நெறி இல்லறத்திலேயே அடங்காது, அவர் நெறி துறவரத்திலேயும் அடங்காது, அவருடைய நெறி நீத்தாரும் தொடர்வறிய நெறி என்ற நெறி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நெறி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எண்ணினாலே போதும் எத்தனையோ வினை நீக்கம் நம்முடைய நிலையிலே வளரும். ஒண்ணு வேணாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த ஒரு நாமம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவுருவம், சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த நாமத்தையும் உருவத்தையும் நாம் எண்ணினாலே வினை நீக்கம் நிகழும். அப்படிப்பட்ட ஒரு தனி நிலை, தனி சிறப்பு வாய்ந்தது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தனி வரலாறு. நீத்தாரும் தொடர்வறிய நெறி. சங்கிலியாரையும் பறவையாரையும் பற்றி இருவர், ஒருவர் சிவபிரகாசர், இன்னொருவர் வள்ளல் பெருமான். ஐயா அவர்கள் சொன்னது போல சிவபிரகாசரும் சொல்லுகின்றார், எப்பா எப்படியா நீ இதுல பிழைச்சு வர, சங்கிலியால கட்டி பறவையிலே அமிழ்த்தினும் நல்ல இன்பு எவ்வாறு அடைந்திருக்கின்றாய், செய்ய சங்கிலியால் ஆர்த்து பறவையுள் அமிழ்த்தினும். சங்கிலி என்பது சங்கிலியாரையும் குறிக்கும், சங்கிலியையும் குறிக்கும். பறவை என்பது பறவையாரையும் குறிக்கும், பறவை என்ற கடலையும் குறிக்கும். சிவபிரகாசர் இதை சொல்றார், இது எப்படி சங்கிலியா ஒருத்தரை நாவுக்கரச பெருமானத்தான் கட்டி கல்லிலே கட்டி கடல்ல போட்டு அமிழ்த்தினாங்க, அதுபோல உன்னையும் சங்கிலியால் கட்டி கடலிலே போட்டு அழுத்தினும் எம்பெருமான் திருவடியையே எண்ணியிருக்கக்கூடிய இந்த பெரும் பேரு வேறு யாருக்கு வாய்க்கும் என்று சங்கிலியார் பறவையாரை இணைத்து சுந்தர பெருமானை நோக்குகின்ற நிலை. நல்ல மகிழ் அடியில் மகிழ்ந்திருப்பன். இந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிக்கலாக விளைந்த ஒரு இடம் எதுன்னா மகிழடி. இந்த மகிழடி தான் சங்கிலியால் ஆர்த்து பறவையில் அழுத்திய ஒரு இடம் எது பேஸ் அப்படின்னா இந்த திருவொற்றியூர் தான். அந்த திருவொற்றியூர்லையும் அந்த மகிழடி, இன்றைக்கு அந்த மகிழடி சேவை மயூர சேவை போல பாம்பன் சுவாமிகளுக்கு திருவொற்றியூர் மகிழடி சேவை என்று மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மகிழடி சேவை என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். சங்கிலியால் ஆர்த்து பறவையில் அழுத்தினாலும் எது காரணமாக அமைந்ததுன்னா, இவர் மகிழ மரத்தடியிலே செய்த சபதம், அதுதான் காரணமாக இருந்தது. ஆனால் இவர் எப்பொழுதும் பேரின்ப நிலையிலேயே இருந்திருக்கின்றார் என்கின்ற அந்த தன்மையையும் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது, மகிழடி என்பதிலே சிவபிரகாசர் தான் ஒன்று சொன்னார், அது மகிழ மரத்தினுடைய அடி என்பதாக ஒரு பொருளும், மகிழடி என்பது மகிழ்வை தருகின்ற இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடிய திருவடியிலேயே அவர் என்றும் இருந்த காரணத்தினாலே, மகிழடி என்று சொல்லுவது இறைவனுடைய திருவடி, அதிலே என்றும் இருந்த காரணத்தினாலே, நீ சங்கிலியாலே ஆர்த்தாலும் சரி, பறவையில் அழுத்தினாலும் சரி, எப்பொழுதும் இன்பம்தான் என்கின்ற அந்த தன்மையிலே மகிழடி என்பது மகிழ்வை தருகின்ற இறைவனுடைய பேரடி என்பதாக அதை அமைத்துக் கொண்டு சிவபிரக சுவாமிகள் அமைத்தார். வள்ளல் பெருமான் இங்கித மாலையிலே 60வது திருப்பாடலிலே சங்கிலியார் பறவையார் இந்த இறைவருடைய தொடர்பு பற்றி சொல்லுகின்ற போது ஒரு செய்தி, இதே சிவபிரகாசரனுடைய நிலை. நாவுக்கரச பெருமானை 5 எழுத்தினாலே இந்த கடலிலே இருந்து உவரி கடாத்திடீர் ஒளிநாவரசை 5 எழுத்தால் உவரி கடாத்திடீர். நாவுக்கரச பெருமானை 5 எழுத்து சொல்லி இந்த கடலிலே இருந்து கல்லிலே தெப்பமாக மிதக்க செய்து கரை சேர வைத்தீர்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை 2 எழுத்தினாலே கடலுக்குள்ள போட்டு அழுத்திட்டியப்பா அப்படின்னு சொல்ற இவர் பிச்சை கேட்க வர்றாரு. வருகின்ற பொழுது அங்கே இருக்கிற அந்த போட வருகின்ற அந்த பெண் சொல்லுகின்றாள், ஆஹா எவ்வளவு பெரிய ஆள் யானியா, நீ வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆள், உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா, நாவுக்கரச பெருமானை 5 எழுத்து சொல்லி 5 எழுத்தினாலே நீ அவரை கரை சேர்த்திய, நீ ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரா, இது என்ன பெரிய விஷயம், 2 எழுத்தால சுந்தர பெருமானை கடலுக்குள்ள தள்ளிட்டன அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போனான். இந்த நான் என்னன்னு சொல்றது, இவரை பெருமையா பேசணும் பெருமையாக பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொன்னா எதிர்க்கு எதிராக சொல்லிட்டு போறாரு, 5 எழுத்தால கடலுக்கு அவரை எடுத்துக்கொண்டு ஏன் நீ ரொம்ப பெரிய ஆளியானா, இல்ல இல்ல நான் 2 எழுத்தால சுந்தரர் கடல்ல தள்ளனே அது தெரியாத உனக்கு அப்படின்னு. அப்ப அவனே தோழிட்டு கேக்குறாளா, 2 எழுத்து எதுனாரா, இந்த 2 எழுத்து வேற ஒண்ணும் இல்ல, தூது என்று சொல்லக்கூடிய 2 எழுத்தினாலே பறவையை சேர்த்து வைத்தது, 2 எழுத்தினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பறவை என்ற கடலிலே தள்ளினேன் என்பதாக சொன்னார். 2 எழுத்து தூது, இது இங்கிதம் என்று சொல்லக்கூடிய இங்கித மொழியிலே தூது என்பது அருள் என்று பொருள். இங்கிதத்தில் இங்கித மொழி என்பதாக சொல்லுகின்ற அந்த மொழியிலே தூது என்று அந்த வருகின்ற பொழுது அது அருள் என்று பெரு. வரலாற்றிலே நமக்கு தெரிந்த ராமாயணம் மகாபாரதம் எந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் ஒரு தூது கூட வெற்றி பெற்றதாக சரித்திரமே இல்லை. எந்த தூதை எடுத்தாலும் அத்தனை தூதும் ஃபெயிலியூர் ஃபெயிலியூர் ஃபெயிலியூர், கடைசியில் சண்டை, சண்டைக்கு அப்புறம் ஜெயிப்பு, இப்படித்தான் வந்ததே தவிர, இறைவன் ஒருவன் மட்டும்தான், சிவபெருமான் ஒருவன் இறங்கினால் மட்டும்தான், அவன்தான் முழுமுதல் என்று சொல்லக்கூடிய, முழுமுதலாக இருக்கக்கூடிய அவன் நடத்திய ஒரு தூது வெற்றி பெற்றது என்பதாக சொன்னால் அது பறவை மனை தூது தான், இறைவனுடைய தூது வெற்றி பெற்ற தூதாக அமைந்தது. அது பெரிய புராணத்தில ஒன்றுதான் வெற்றி உடைய தூது, மற்ற எந்த புராணத்தை எடுத்தாலும் தூது வெற்றி இல்லை, இறைவனுடைய தூதுதான் வெற்றி பெற்ற தூதாக அமைந்து விளங்குகின்ற தனி சிறப்புடையது இந்த தூது அருள் என்ற தூது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சங்கிலியார் நாச்சியாரையும் பற்றிய அந்த குறிப்பு சொல்லுகின்ற பொழுது 2 இடங்கள் மிக முக்கியமான இடங்களாக அமைகின்றது. ஒன்று மகிழ மரத்தடியிலே அவர் செய்த சபதம், 2வது சங்கிலியாருடைய இணைந்த பொழுது என்ன நடந்தது என்பதை தேவாரத்திலே அவர் பதிவு செய்கின்ற இடங்கள். சங்கிலியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சங்கிலியார் என்ற பெயர் என்ன காரணம் என்பதாக சொன்னால், முற்பிறவி அவருக்கு மறக்கவே இல்லை, பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று அம்மை சொன்னது போல, சங்கிலி நாச்சியாருக்கும் முற்பிறப்பு தொடர்பு இப்பிறப்பிலேயும் தொடர்ந்து சங்கிலி போல் வந்ததினாலே அவருக்கு சங்கிலியார் என்ற திருநாமம் அமைந்தது. இது முதல் குறிப்பு. சங்கிலியார்னு ஏன் நாம உடனே சங்கிலின்னா சங்கிலின்னு நினைச்சிட்டே இருக்கக்கூடாது, இரும்பு சங்கிலியா தங்க சங்கிலியான்னு அப்புறம் அதுல வேற வேறுபாடு வரும். சங்கிலி என்பது தொடர்பு பற்றி சொல்வது. ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று தொடர்பு ஆசை தொடர்பை பற்றி சொல்லுகின்ற நிலை கந்தர் அனுபூதி. அருள் தொடர்பை பற்றி சொல்லுவது சங்கிலி நாச்சியார் புராணம். ஆக இந்த அருள், அதனாலதான் அந்த அம்மையார் அவரை அறியாமலேயே அந்த அருள் தொடர்பு வெளிப்பட்டு விளங்குகின்ற அந்த தன்மையை சேக்கிழார் பெருமான் முதலிலே இருந்து அவருடைய வரலாற்றிலே சொல்லி வருவார். அதை நீங்கள் படித்தால் புரியும். ஒன்று. இரண்டாவது, சங்கிலி நாச்சியாரை முதல் முதலிலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சங்கிலி நாச்சியாரனுடைய குலம் என்ன குலம் என்பதாக சொன்னார். நாலாம் குலத்தில் பெருகு நலமுடையார். நாலாம் குலம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற நாலு குலம். இதுல அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்ற நாலாவது குலம். ஆகையினாலே நாலாம் குலத்தில் பெருகு நலமுடையார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டதாக உரை உண்டு. ஆனால் உண்மையிலேயே நாலாம் குலம் என்று சொல்லுவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற ஞானம் என்பதுதான் நாலாவது குலமாக, நாலாவது படியாக இருப்பது. சரியை, கிரியை, யோகம் என்ற அனைத்தையும் கடந்து ஞானம் என்ற நாலாவது படியிலே நின்று விளங்கிய காரணத்தினால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தொடர்பு கிடைத்தது. தவம் நிறைவு பெற்ற காரணத்தினாலே அவருக்கு சாரும் தவத்து சங்கிலியார் என்ற பெயர் உடையது. இது பெருமானே கொடுத்தது. ஆகவே நாலாம் குலம் ஞானம் என்ற பொருள். இரண்டாவது, சங்கிலி நாச்சியாரை முதல் முதலாக பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற ஒரு செயல் அஞ்சு கண்டத்திலே இல்லை, எந்த கண்டத்திலேயும் கிடையாது. இப்படி ஒரு புராணம் எங்கேயும் கிடையாது. சேக்கிழார் பெருமானை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. நீங்க எந்த கோர்ட்ல எங்க கேட்டு எங்க ஏத்தினாலும் நான் இதை சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றேன். இப்படி ஒரு புராணம், இப்படி ஒரு செயல் தெய்வ சேக்கிழாரால் மட்டும்தான் சொல்ல முடியும். கம்பனே மணிக்கணும் கொஞ்சம் இறங்கி வந்து எப்படின்னு கேட்கின்ற அளவிற்கு ஒரு இடம் சொல்லுகின்றார். ஏன்னா கம்பனுக்கும் அந்த ஒரு இடம் வந்தது. ராமனும் சீதையும் இருவரும் நோக்குகின்ற இடம். ராமன் முதல் முதலாக சீதையை பார்த்ததில்ல, சீதை முதல் முதலாக ராமனை பார்த்ததில்ல. ரெண்டு பேரும் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்க்கின்ற இடம் வருகின்றது. இந்த இடம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலியாரும் முன்ன பின்ன பார்த்ததில்ல, முதல் முதலாக பார்க்கின்ற தருணம் இந்த இடம் வருது. இந்த ரெண்டு இடமும் நீங்க இணைச்சு பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் முதல் இடம் இங்க இருக்கு, ரெண்டாவது இடம் இங்க இருக்கு. ரெண்டாவது இடம் தான், ஆனா ரெண்டாவது இடத்துக்கும் முதல் இடத்துக்கும் இருக்கக்கூடிய கேப் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய. அவர் சொல்லுகின்றார், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். கம்பராமாயணம் அண்ணலும் முதல்ல பார்க்கின்ற பொழுது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினான். அப்ப ரெண்டு இடம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லிருந்தோம், அண்ணலும் நோக்கினால்னா முடிஞ்சு போச்சுல, அவளும் நோக்கினால்னு வந்துருது இல்ல. அது என்ன, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால், ரெண்டு உண்மை எதுக்கையா அங்க போட்ட, ரெண்டு உண்மை எதுக்கு வருது, இவனும் பார்த்தா அப்படின்னா அவளும் பார்த்தான்னு ஆயிடுச்சு. அப்ப ரெண்டு உண்மை அங்கே வருவதற்கு காரணம், தற்செயலாக நடக்கின்ற செயலுக்கு ரெண்டு உண்மை வரும். Accidental incident always comes with ரெண்டு உண்மை. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது ரோட்ல, நடந்த உடனே சார் என்ன சார் அந்த லாரி எவ்வளவு ஸ்பீடா வந்தா, ஒரு 80-85 வந்து இந்த பக்கம் இந்த பஸ் என்ன சார் வந்து, அவன் 100-150 ஸ்பீட்ல வரா சார், ரெண்டு பேரும் அடிச்சு சார் மோதி. இல்ல சார் எப்படிதான் நடந்தது சார் இது ஆக்சிடென்ட், இல்ல சார் இவன் ரைட்ல வர்றவன் லெப்ட்ல வந்திருப்பான், லெப்ட்ல வர ரைட்ல வந்திருப்பான், ரெண்டு பேரும் மாறி மாறி வந்திருப்பானுங்க, பாதம் மாறி வந்திருக்குமா, இல்ல சார் நடுவில் ஒரு டிவைடர் இருக்க, என்ன சார், இல்ல சார் இவன் தப்பா ஓட்டிட்டு ஏதாவது குடிச்சிட்டு ஓட்டிருப்பானா, என்ன இருப்பானா, இல்ல இவன் ஏதாவது பண்ணிருப்பானா, இவன் ஒழுங்கா தான் ஓட்டி, இல்ல சார் எப்படி சார் இந்த ஆக்சிடென்ட் இருந்தது, யோ போயா அவனும் வந்தா இவனும் வந்தா ஆக்சிடென்ட் முடிஞ்சு போச்சியா அப்படின்னு. இதுக்கு ஒரே சொல்யூஷன், அவனும் வந்தா இவனும் வந்தா ரெண்டும் முடிஞ்சு போச்சு. ஆக்சிடென்டல் அப்ரோச், இது தற்செயலாக நடக்கின்ற பொழுது ரெண்டு உண்மை. இவர் பார்க்கணும்னு பார்க்கல, அவ பார்க்கணும்னு பார்க்கல, இருவரும் பார்க்கின்ற பொழுது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்று குறிப்பிடுகின்றார் கம்பனாட்டாழ்வார்.